نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பிரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜும்மா கிழமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா நல்லமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைத்திருப்பது ஒரு திட்டமிடப்பட்ட நோக்கத்திற்காகவும் காரணத்திற்காகவும் படைத்திருக்கிறார். ஆனால் அந்த படைப்பின் இலக்கினையும் நோக்கத்தினையும் பெரும்பான்மையான மனிதர்கள் மறந்து வாழ்வதினால் அவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகிக் கொண்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உலகத்திலே நடைபெறக்கூடிய எல்லா காரியங்களுமே அல்லாஹ்வினுடைய விதிப்படியும் குறிப்பாக இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பின்படியும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே படைத்திருப்பது மறுமையின் வெற்றியை இந்த உலகத்திலே உறுதிப்படுத்துவதற்காகத்தான். அல்லாஹ் இந்த பூமியை சோதனை களமாக சோதிக்கும் இடமாக வைத்திருக்கிறான் என்பது நாம் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். சோதனை களம் சோதிக்கும் இடம் என்றால் என்ன? மறுமை என்கிற அந்த மாபெரும் மன்றத்திலே வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு வாழ்க்கையை இங்கே வாழ்கிற மனிதர்கள் அமைத்திருக்கிறார்களா இல்லையா என்பதைத்தான் மனிதர்கள் மனிதர்களுடைய வாழ்வின் முதல் இலக்காக இருக்க வேண்டும். அருமையின் வெற்றி என்பதை மையமாக கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் உலகத்திலே நாம் விரும்பக்கூடிய எந்த விஷயங்களாக இருக்க வேண்டும் அப்படி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அல்லாஹ்வுடைய பார்வையிலே
யார் அந்த இடத்திலையும் மறந்துவிட்டு
கண் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் அல்லது அவர்கள் மனம் போன போக்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த சிறப்பான வெற்றியை இழந்து விடுகிறார்கள். அப்ப அந்த மறுமையின் வெற்றிக்காக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளை பேணுகிற போதுதான் நாம் உண்மையான முஸ்லிம்களாகவும் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாகவும் கருதப்படுவோம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபியாக அனுப்பப்பட்ட செய்தியையே மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களைப் போல் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இலத்தின் அருட்கொடை அன்னலன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையே மறுமையினுடைய கருதப்படுகிறது. ஆயிரத்தி 400 ஆண்டுகள் முடிந்துவிட்டது, 14 நூற்றாண்டுகள் முடிந்துவிட்டது. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறுதி தூதராக வந்ததித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபியாக அனுப்பப்பட்ட செய்தியை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற போது அந்த காரணத்தை விளக்குகிற போது ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தை இது, நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போல் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த இரண்டு விரல்களுக்கு இடையில் என்ன அவகாசம் இருக்கிறதோ, இந்த இரண்டு விரல்களுக்கு இடையில் என்ன இடைவெளி இருக்கிறதோ, உண்மையிலேயே ஒரு முஸ்லிமரனது பார்வையில் அவ்வளவுதான் உலகம். இந்த இடைப்பட்ட இந்த சின்ன இடைவெளிக்குள் தான் உலகத்திலே நடைபெறுகிற எல்லா விஷயங்களும், அது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வளர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சாதனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பெரும் பெரும் சோதனைகளாக இருந்தாலும் சரி, உலகத்தையே புரட்டிக் கொண்ட முதலாம் உலகம் போராகட்டும், இரண்டாம் உலகம் போராகட்டும், அல்லது இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளாகட்டும், இவைகள் எல்லாமே இந்த சின்ன இடைவெளிக்கு தான். எந்த சின்ன இடைவெளி? இந்த இரண்டு விரல்களுக்கு இடையே என்ன வித்தியாசம் இருக்கிறதோ, இடைவெளி இருக்கிறதோ, அவ்வளவுதான் இந்த உலகம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதல் விரல், உலகத்தினுடைய அழிவு இந்த இரண்டாவது விரல், இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டு என்னெல்லாம் நடக்குமோ அவைகள் அனைத்தையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தாய்ப்பாக முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். தன்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கும், தன்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த உலகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்கும், தன்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த உலகத்தினுடைய முன்னேற்றங்கள், இந்த உலகத்தினுடைய வளர்ச்சிகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பல இடங்களில் சூசகமாக சொன்னார்கள். அதிலே நெருக்கடியான காலமாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, குறிப்பாக இந்திய முஸ்லீம்கள் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கப் போகிறதோ, யாருக்கு என்ன நடக்கப் போகிறதோ, எந்த இடத்தில் யார் கொல்லப்படுவாரோ என்கிற நிலைமையே தெரியாமல் ஒரு பதட்டத்தோடு, ஒரு பயத்தோடு, ஒரு கலக்கத்தோடு, ஒரு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இப்படிப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்றால், ஒரு ரயில் பயணம் கூட நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் இந்த இடத்திலே ஏறி அந்த இடத்திலே போய் இறங்கி விடலாம் என்று. ஆனால் நமக்கு தெரியாது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த காவிகளும் பாவிகளும் செய்கிற அட்டகாசத்தில் அந்த ரயில் பயணம் கூட நமக்கு கடைசி தருணமாக அமைந்துள்ளார். ஒரு கடையில் இன்று சில பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்திருப்பீர்கள், பொருட்களை வாங்கியதற்கு பிறகு நீங்கள் பில் போடுவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கலாம். அந்த நேரத்திலே கூட ஏதேனும் ஒரு சின்ன வாய் தகராறு இந்த காவிகளோடு பாவிகளோடு நமக்கு மத்தியிலே நடந்து விட்டால் அந்த வாய் தகராறு கூட கைகலப்பாக மாறி கடைசியில் அவர்கள் ஆயுதம் ஏந்தி நம்மை கொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டது. அப்படிப்பட்ட தருணத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு என்ன சொன்னார்கள், அகிலத்தின் அருட்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னஹு லம் யகுன் நபியுன் கப்லி إلا كان حقا عليه أن يدل أمته على خير ما يعلمه لهم. எனக்கு முன்பு அனுப்பப்பட்ட எந்த நபியாக இருந்தாலும், எனக்கு முன்பு அனுப்பப்பட்ட எந்த நபியாக இருந்தாலும் அந்த எல்லா நபிமார்களுமே அவரவர்களது சமூகத்திற்கு எது நன்மையோ அந்த நன்மையை அவர்கள் சொல்லாமல் போனதில்லை. وينذرهم شر, அதே போன்று அவர்களுக்கு எவைகளெல்லாம் தீமையோ அந்த தீமையை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு وَإِنَّ أُمَّتَكُمْ هَذِهِ இதோ உங்களுடைய இந்த உம்மத் இவருடைய வாழ்க்கையை இந்த உலகத்தினுடைய அந்த பருவ காலத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று தனக்கு முன்பு அனுப்பப்பட்ட தூதர்களுடைய காலம், இரண்டாவது தான் எந்த உம்மத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்களோ அந்த உம்மத்தினுடைய காலம். ரெண்டுத்தையும் ரசூலுல்லாஹ் பிரித்து எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள். எனக்கு முன்பு அனுப்பப்பட்ட எந்த நபியாக இருந்தாலும் அந்த நபி இந்த உம்மத்திற்கு எவைகளெல்லாம் நல்லதோ அந்த நல்லதை சொல்லிவிட்டு போய்விட்டார். இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்ய வேண்டிய தீமைகள் எதுவெல்லாம் இருக்குமோ அந்த தீமைகளையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து விட்டார். இந்த உங்களுடைய உம்மத்தை பொறுத்தவரை இந்த உம்மத்தின் ஈடேற்றமும் இந்த உம்மத்தினுடைய நிம்மதியும் இந்த உம்மத்தினுடைய அந்த ஆசியத் அந்த அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய அந்த ஈடேற்றம் என்பது இந்த உம்மத்தின் ஆரம்பத்தில் ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உம்மத்தினுடைய இந்த முதல் உம்மத் இந்த முதல் கட்டம் இந்த முதல் சமுதாயம் என்று இருக்கிறத அந்த சமுதாயம் முடித்ததற்கு பிறகு வரக்கூடிய அடுத்தடுத்த சமுதாயங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வெறுக்கின்ற நீங்கள் முகம் சுளிக்கின்ற உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்று நீங்கள் கருதுகின்ற காரியங்களும் சோதனைகளும் நடந்து கொண்டே இருக்கும். எந்த அளவிற்கு நடக்கும் ஒரு ஃபித்னா ஒன்று வரும், ஒரு சோதனை ஒன்று இந்த சமுதாயத்திற்கு வரும். அந்த சோதனை வரும்போது ஃபயகூலு அல் முஃமின் அவர் இறை நம்பிக்கையாளன் அந்த சோதனையான காலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது எப்படி சொல்லுவான் என்றால் ஹாதிஹி மஹலகதி இதுதான் என்னுடைய அழிவு. அந்த முதல் உம்மத் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கிறாங்களே அந்த ஆஃபியத் எனும் ஈடேற்றம் பெற்ற அந்த சமுதாயத்திற்கு பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய சமுதாயங்களின் நிலைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் என்றால் அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தொடர்ச்சியாக சோதனைகளை கொடுத்துக் கொண்டிருப்பான். அவர்கள் விரும்பாத அல்லது விரும்பத்தகாத சூழ்நிலைகள் அங்கே நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் அப்படிப்பட்ட பாதிப்புகளையும் பயங்கரங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சங்கடங்களையும் அவன் பார்க்கிற போதெல்லாம் ஒரு மூவின் சொல்லுவானாம் ஹாதிஹி மஹலகதி இதோ இந்த சோதனையோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும், இந்த சோதனை என்னுடைய வாழ்க்கையே முடித்துவிடும், என்னுடைய அழிவு இந்த சோதனையில் தான் இருக்கிறது என்று அவன் எண்ணக்கூடிய அளவிற்கு அந்த சோதனை இருக்கும். சும்ம தன்கஷி அடுத்து என்னாயிடும் அந்த சோதனை போய்விடும். பிறகு இன்னொரு சோதனை வரும், அந்த சோதனையை பார்க்கும் போது உன் அப்படி சொல்லுவான், பிறகு அதுவும் போய்விடும். இப்படித்தான் இந்த இறுதி இந்த உம்மத்தினுடைய அடுத்தடுத்த சமுதாயத்தின் நிலைகளை பொறுத்தவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். அதனால் நம்மை பொறுத்தவரைக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் நடக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியம். இப்படிப்பட்ட கலவரங்களும் கலவரங்களும் நம்மை கவலையில் ஆழ்த்தக்கூடிய தருணங்களும் நடக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியப்பட வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினுடைய இறுதியை பொறுத்தவரைக்கும் கியாமத்து நாள் நெருங்க நெருங்க இந்த உம்மத்திற்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று முன்னறிவிப்பு செய்துவிட்டுத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறார். என்ன அர்த்தம்? அந்த சோதனைகளை எதிர்கொள்வதற்கு ஈமானிய முறையில் நம்மை நாம் தயாராக்கிக் கொள்ள வேண்டும். அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்கு மார்க்கம் சொல்லுகிற காரணங்களை அல்லது மார்க்கம் சொல்லுகிற வழிமுறைகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சோதனைகள் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நம்மை அணுகுகின்றது எனும்போது அது நம்மை சீண்டுகிறது எனும்போது அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே மருந்தாக இருக்கிற இறைவனின் அருள் எதில் இருக்கிறது என்பதை பார்த்து நாம் செல்ல வேண்டும். கவலைப்பட்டுக் கொண்டோ அல்லது ஆத்திரப்பட்டுக் கொண்டோ அல்லது கண்ணீர் விட்டுக் கொண்டோ இருப்பதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட தருணங்களில் இப்படிப்பட்ட சோதனையான இக்கட்டான காலகட்டங்களில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்குரிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்குரிய அந்த வாய்ப்புகளை வழிமுறைகள் இன்றைக்கு நாம் தேடுகிறோமா? கலீஃபா உமரை போன்ற ஒரு ஆட்சியாளரை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கலீஃபா உமருடைய ஆட்சி காலத்தில் இருந்த முஸ்லிம்களைப் போல் அந்த சஹாபாக்களைப் போல் இன்றைக்கு நம்ம இடத்தில் ஈமான் இருக்கிறதா? நம்மை பாதுகாக்கிறதுக்குரிய பதில்களத்திலே அந்த சஹாபாக்களுக்கு வெற்றி கிடைத்ததை போல் நமக்கும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த பதில்களத்திலே இருந்த சஹாபாக்களிடத்தில் காணப்பட்ட ஈமானும் மன உறுதியும் மார்க்கத்தினுடைய ஈர்ப்பும் அந்த அமல்களின் மீது இருந்த ஆர்வமும் அல்லாவிற்காக வேண்டி எதையும் செய்யக்கூடிய துணிவோடும் இருந்தார்களே, அது இன்றைக்கு இருக்கிறதா?
அப்ப இபாதத் செய்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளவில்லை. அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்குண்டான சூழ்நிலைகளை செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்குரிய வழிமுறைகளாக, காரணங்களாக, காரணிகளாக இவைகளெல்லாம் இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அவைகளை நாம் கடைபிடிக்க தயாரில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிந்தும் அந்த சுன்னாக்களின்படி நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கு நாம் தயாரில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியை மட்டும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய சோதனைகள் மட்டும் நம்மை வரக்கூடாது என்று நினைக்கிறோம். பாதுகாப்பான சூழ்நிலையில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். நிம்மதியான ஒரு பெருமூச்சை விட வேண்டும் என்று நினைக்கிறோம். எந்த இடர்பாடுகளும், எந்த இன்னல்களும், எந்த நெருக்கடிகளும் என்னை தாக்கக்கூடாது அல்லது என்னை வந்து தீண்டக்கூடாது என்று எதிர்பார்க்கிறோம். சரியா? நிச்சயமாக அப்படி முடியாது. நிச்சயமாக அப்படி முடியாது. வானம் என்று ஒன்று மேலே இருந்தால் பூமி என்று ஒன்று நிச்சயமாக கீழே இருக்கத்தான் செய்யும். மேடு என்று ஒன்று இருந்தால் கல்லம் என்று நிச்சயமாக ஒன்று இருக்கத்தான் செய்யும். அப்போ அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய, அல்லாவுடைய திருப்தியை பெறக்கூடிய அந்த காரியங்களை நாம் செய்யாமல் இருந்தால் எப்படி சகோதரர்களே அல்லாவின் திருப்தி எனும் ரஹமத் நம்மை வந்து அடையும்? எப்படி அல்லாவுடைய பொருத்தம் நம்மை கிட்டும்? இன்றைக்கு வரைக்கும் மார்க்கத்துக்கு உட்பட்டு வாழக்கூடிய மனிதர்கள் அதிகமா? மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு வாழ்பவர்கள் அதிகமா? இத்தனை வருடங்கள் ரமதான் முடிந்துவிட்டது, என்ன மாற்றங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது? ஒவ்வொரு ரமதானும் ஒரு வருடத்திற்கு சுமார் ஒரு மாதம் 29 தினங்கள் நம்மை புடம் போட்ட தங்கங்களாக மாற்றுவதற்குரிய ஒரு மாபெரும் மாண்புக்குரிய ஒரு இபாதத்தாக நோன்பு வந்தது. என்ன ஆச்சு? நோன்பு முடிந்தவுடன் பேக் டு பெவிலியன். அந்த நோன்புக்கு முன்பு எப்படி இருந்தோமோ அதே போன்று நோன்பு முடிந்தவுடன் மாறிவிட்டார்கள். நோன்புக்கு முன்பு சுமூகு தொழாமல் யாரெல்லாம் இருந்தார்களோ இன்றைக்கும் சுமூகு தொழாமல் தான் இருக்கிறார்கள். நோன்புக்கு முன்பு யாரெல்லாம் பீடி புகைத்துக் கொண்டிருந்தார்களோ, சிகரெட்டு புகைத்துக் கொண்டிருந்தார்களோ இன்றும் அதே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நோன்புக்கு முன்பு என்னென்ன மாதிரியான பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களோ அதே பாவங்களில் இன்றும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நோன்புக்கு முன்பு என்ன ஹராமான காரியங்களை செய்தார்களோ அதே ஹராமான காரியங்களை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும்? எப்படி அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும்? அதனால் அன்பு சகோதரர்களே, சோதனைகள் வருகிறதே வருகிறதே என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த கவலைகள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. என்ன செய்யணும்? இந்த சோதனையான கட்டத்தில் மார்க்கம் நம்ம எப்படி வாழச் சொல்லுகிறதோ அப்படி வாழ வேண்டும். அதில் நிறைய விஷயங்களை மார்க்கம் சொல்லியிருந்தாலும் சோதனையான இக்கட்டான சூழ்நிலைகளில் அந்த சோதனைகளிலிருந்தும், விக்கெட்டுகளில் இருந்தும், இடர்பாடுகளில் இருந்தும் நம்மை பாதுகாப்பதற்குரிய அருமருந்தாக இருக்கிற அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்குரிய வழிமுறைகள் ஏராளம் இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் குறைந்தபட்சம் சில முக்கியமான விஷயங்களை நாம் செய்யுமெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே முதல் விஷயம், அருமை சகோதரர்களே, பலமுறை இந்த மேடைகளில் பேசப்பட்டதுதான், உலகத்தில் நாம் எவைகளையெல்லாம் பெரிதாக நினைக்கிறோமோ அந்த எல்லாவற்றையும் விட குரானையும் சுன்னாவையும் நம்முடைய தூய்மையான கொள்கையையும் பெரிதாக நினைக்கிற மனப்பக்குவம் இந்த முஸ்லிம்களிடத்தில் வராத வரைக்கும் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றியே இன்றைக்குமே கிடையாது. நிச்சயமாக அவர்களுக்கு கிடையாது. உலகத்தில் எதை நாம் பெரிதாக நினைக்கிறோமோ அந்த பெரிதாக நினைக்கிற எல்லா விஷயத்தை காட்டிலும் பெரிதாக உலகத்தில் எதை நாம் முக்கியமாக கருதுவோமோ, நாம் முக்கியமாக கருதுகிற எல்லாவற்றை காட்டிலும் மிக முக்கியமான விஷயமாக குர்ஆன் சுன்னா வந்து நிற்க வேண்டும். அதுவரைக்கும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. அதுவரைக்கும் இந்த சோதனைகளில் நாம் ஈடேற்றம் பெறப்போவதில்லை. பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில் அப்படித்தான் சொல்கிறான், நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அந்த அல்லாஹ்வையே பற்றி பிடித்துக் கொண்டு வாழ்கிறார்களோ, ஈமான் கொண்டு என்று மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு என்று மட்டும் அல்லாஹ் நிறுத்தவில்லை. அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டால் வாழ்த்த சமூபிகி, அவனை மட்டுமே பற்றி பிடிக்க வேண்டும். ஷிர்கின் பக்கம் நீங்கள் போகக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை இந்த சமுதாயம் செய்யக்கூடாது. சிர்க் என்கிற மாபாதக செயலின் நிழல் கூட இவர்கள் மீது படையக்கூடாது. அப்படி யார் இருக்கிறார்களோ மின் அவர்களைத்தான் அல்லாஹ் அவனுடைய அருளில். இந்த ஜும்மா மேடைகள், இந்த மிம்பர் மேடைகள் 10,000 முறை தடுத்து வாழ்கள். அல்லாவை பொறுமைப்படுத்துவதை முதல் கடமையாக தெரிவிக்கல். அசீராவுக்கும் மன்ஹஜுக்கும் உயிரை விட பெரிய உணர்வை கொடுங்கள். ஏன் சொல்லப்படுகிறது? இதில் தான் நம்முடைய சுபிட்சம் இருக்கிறது. இதில் தான் நம்முடைய ஈடேற்றம் இருக்கிறது. இதுதான் இடர்பாடுகளில் இருந்து மின்னல்களில் இருந்து நம்மை காப்பாற்றும். இதுதான் நெருக்கடிகளிலிருந்து நம்மை காப்பாற்றும். இதுதான் அபாயகரமான சூழ்நிலையில் கூட ஒரு அவயத்தை, பயங்கரமான தருணங்களில் கூட ஒரு பாதுகாப்பை நமக்கு தரும். இதுதான் கஷ்டமான நேரங்களிலும் கவலையான நேரங்களிலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய அற்புதமாக இருக்கும். ஏன் அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், யார் அல்லாவை ஈமான் கொண்டு அந்த ஈமானில் உறுதியாக இருக்கிறார்களோ, எந்த விதமான இணை வைப்பின் கலப்படத்தில் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அவர்களைத்தான் அவர்களைத்தான் அவருடைய அருளிலும் அவருடைய சிறப்பிலும் ஒன்று சேர்க்கிறான். இலகி சிராசம் அவர்களுக்கு தான் அவனுடைய நேரான பாதையை அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாவுடைய பாதையில் நாம் போகும்போது நம்ம யாராவது அசைப்படுத்தா, அல்லாவுடைய பாதையில் நாம் உறுதியாக இருந்தால் எவராவது நம்மை ஒரு சின்ன ஒரு உரசி விட முடியுமா? அல்லாவின் பாதையில் மட்டும் நாம் நேராக இருந்தால் சகோதரர்களே, கூடே வந்து நம் மீந்து விழுந்தாலும் நம்மை ஒன்றும் செய்யாது. ஆனால் அல்லாவின் பாதையில் நாம் இல்லாவிட்டால் தூசு வந்து நம் மீது விழுந்தாலும் முடிந்து விடுவோம். ஆமா, அல்லாவுடைய பாதையில் மட்டும் நாம் இருந்தால் குண்டே வந்து நம் மீது விழுந்தாலும் வந்துடமாட்டோம். அல்லாவின் பாதையில் மட்டும் நாம் இல்லை என்றால் குண்டூசி வந்து விழுந்தால் கூட நாம் ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை வைத்திருக்கிறான். ஆக நெருக்கடியான சூழ்நிலைகளில் இடர்பாடுகளில் இருந்தும் இன்னல்களில் இருந்தும் நாம் பாதுகாப்பை பெற வேண்டும் என்று உண்மையாகவே ஆசைப்பட்டால், இந்த உம்மத்திற்காக கவலைப்பட்டால், இந்த உம்மத்தை தௌஹீதின் அடிப்படையில் ஒருங்கிணைப்பதற்கு, தௌஹீதினுடைய முக்கியத்துவத்தை இவர்களுக்கு சொல்வதற்கு, அல்லாவின் மீது கொண்டிருக்கிற ஈமானில் நிலையாகவும் உறுதியாகவும் இருக்க வைக்கக்கூடிய ஒரு உறுதியான கொள்கை பற்றி கொண்ட ஒரு உம்மத்தாக நாம் மாறி நிலையை மாற்றுவதற்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி பின்னன் தக்கிதல் லைலில் குல்லி, பாதிரு பில் அமாலி பின்னன் தக்கிதல் லைலில் குல்லி. நமக்காகவே சொல்லப்பட்டதை போல இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அச்சத்தோடும் கவலையோடும் தூங்கி எழுகிறார்களே, குறிப்பாக வட மாநிலங்களில் ஒரு ரயில் பிரயாணம் கூட நம்முடைய வாழ்வின் கடைசி தருணமாக இருந்துவிடலாம் என்ற ஒரு அவல நிலையை உண்டாக்கிவிட்டார்களே. சொல்லப்பட்டதை போல ஒவ்வொரு இடங்களிலும் மாடுகளை இவர்கள் ஏற்றிச் செல்கிறார்கள், பசுக்களுக்கு இவர்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்று உப்புச்சப்பில்லாத காரணத்தை சொல்லி மாட்டிற்காக இந்த நாட்டின் குடிமக்களாகிய முஸ்லீம்கள் இன்றைக்கு கருவறுக்கப்படுகிறார்களே. அதற்காகவே சொல்லப்பட்டதை போல் இருக்கிறது. என்ன சொல்லார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாதிரு பிலாமால், அமல்களிலே போட்டி போடுங்கள், அமல்களிலே முன்னேறி வாருங்கள், அமல்களிலே உற்சாகமாக இருங்கள். எந்த நேரங்களில் குறிப்பாக முதலில் இருள் சூழ்ந்த இரவின் துண்டுகளைப் போல் சித்ராக்கள் இருக்குமே அந்த காலங்களில் குறிப்பாக அமல்களிலே ஈடுபடுங்கள். எப்போதும் ஒரு முஸ்லீம் அமலிலே இருக்க வேண்டும், எப்போதும் ஒரு முஸ்லீம் சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும். ஆனால் குறிப்பாக சோதனையான காலங்களில், குறிப்பாக இன்னல்களும் இடர்பாடுகளும் நிரம்பி இருக்கிற காலங்களில், குறிப்பாக அடை மழையென மழையின் துளிகளைப் போல் சோதனைகள் விழுந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் நாம் அமல்களில் அதீத ஈடுபாடு காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்கிறார்கள், சோதனை எந்த அளவிற்கு போகும் தெரியுமா? யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்ஸி காஃபிரா, காலையில் மூமினாக இருப்பவன் மாலையில் காஃபிராக மாறுவான், யும்ஸி காஃபிரன் வ யுஸ்பிஹு முஃமினா, மாலையில் மூமினாக இருப்பவன் காலையில் காஃபிராக மாறுவான். சோதனை உச்சக்கட்டம் எந்த அளவிற்கு போகும் என்றால் உலகத்தின் அற்ப கிரயத்திற்காக தன்னுடைய மார்க்கத்தை கூட விற்கும் சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுவான். தோட நிற்காது, ரயில் பயணத்தோடு நிற்காது, ஹாஃபிஸ் ஜுனை கொல்லப்பட்டதோடு நிற்காது, ஆங்காங்கே ஒன்றும் இரண்டுமாக அறிவிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வெகுஜன மீடியாக்களில் காட்டப்படுகின்ற அறிக்கைகளாக மட்டுமே இருக்கிறது. இன்னும் காட்டப்படாத பல இடங்களில் பல சம்பவங்கள் நடக்கிறது. இதோடு மட்டும் நிற்காது. ஒருவன் தன்னுடைய ஈமானையே விலை பேசக்கூடிய ஒருவன் இந்த உலகத்தின் அற்ப சுகத்திற்காக, அற்ப சொற்ப வாழ்க்கைக்காக உயிரினும் மேலாக அவன் மதிக்க வேண்டிய மார்க்கத்தையே விற்கிற சூழ்நிலைக்கு அவன் சொல்லப்படுவான். அவரால் சோதனை திட்டங்களில் அமைப்புகளில் ஈடுபாடு காட்டுங்கள், சிக்கிரிகளை நிறைய செய்யுங்கள், தொழுகைகளில் ஈடுபாட்டோடு இருங்கள், பரதான தொழுகைகளில் மிக பெரும் கவனத்தோடு இருங்கள்,
சுண்ணத்தான நபியான கொள்கைகளை நிறைவேற்றுவதில் அலட்சியம் காட்டார்கள். இதுவாக குரானை ஓதுங்கள், எப்போது விதை நிலைப்போடுங்கள். இதுதான் நம்மை பாதுகாக்கிறவர்களே, இதற்கு மட்டும்தான் நம்ம பாதுகாக்கிறதற்கு இருக்கிறது. இதற்கு பிறகுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, இவையெல்லாம் நம்மை காப்பாற்றும் என்று நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ, இவையெல்லாம் நமக்கு பலமாக வளமாக தனமாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோமோ, இவைகள் எல்லாமே அல்லாஹுக்காக நாம் செய்கிறோமே இபாதத், வணக்க வழிபாடு, சாலிஹான அமல்கள், அதற்கு பிறகுதான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களில் நம்மை ஈடுபடுமாறு இந்த ஃபித்ராவுடைய காலகட்டங்களில் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்காகவே சொன்னதை போல் இருக்கிறது. தண்ணீரோடும் கவலையோடும் ஒவ்வொரு நாளும் காலை எழுதுகிறோமே, பதட்டத்தோடும் பயத்தோடும் அங்குமிங்கும் நடமாடி கொண்டிருக்கிறோமே. நமக்காகவே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒல் முஃமினாத்து, மூமீனான ஆண்களும் மூமீனான பெண்களும், பாபுஹும் அவுலியா உபாதின், அவர்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நேசர்களாக இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா? எது முருவனவில் வாரும், நன்மைகளை ஏவ வேண்டும், அணி முன்கர், தீமைகளை தடுக்க வேண்டும், ஒயுக்கி மூன சொலாத், கொள்கையை நிலைநாட்ட வேண்டும், கொடுத்து வர வேண்டும். எல்லாம் செய்ய இதை எதையுமே நாம் செய்வதில்லை. இப்படி எல்லாம் ஒன்று இருக்கிறதா என்பதை நம்ம பெரும்பான்மையானவர்களுக்கு தெரிவதில்லை. பாதுகாப்பு மட்டும் வேண்டும் என்று நினைத்தால் எப்படி? வேலைக்கே போக மாட்டேன், சம்பளம் மட்டும் வர வேண்டும், முயற்சியே செய்ய மாட்டேன், என் திறமைகளையே வளர்த்துக் கொள்ள மாட்டேன், ஆனால் எனக்கு வருடா வருடம் இன்கிரீம் எந்த விதமான பொருட்களையும் எடுத்துக் கொள்ள மாட்டேன், எதிலும் என்னுடைய முழு கவனத்தை காட்ட மாட்டேன், ஆனால் எனக்கு பதவி உயர் மட்டும் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நடக்குமா? படிக்கவே மாட்டேன், பரீட்சைக்கே போக மாட்டேன், ஆனால் நான் 10 கிளாஸில் பாஸ் ஆக வேண்டும். கண்ணீர் விட்டுக் கொண்டு சும்மா கவலை கொண்டு கொண்டு சும்மா அங்கே வேலைகளை கொண்டு பேசிக்கொண்டு என்ன பிரயோஜனம்? மக்களை இப்படி வார்த்தெடுங்கள், மக்களை இப்படி வார்த்து வாருங்கள், வார்ப்பையே உங்களுடைய வாழ்க்கையாக ஆக்குங்கள். அதற்கு பிறகு மாறிவர்களே, உலகத்தின் கோடிகள் அல்ல, எங்கிருந்து வந்த கேடிகளாக இருந்தாலும் சரி, இரண் பேடிகளாக இருந்தாலும் சரி, யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா எல்லா இடங்களிலும் அச்சமும் கவலையும் மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? உண்மையாலுமே இப்படி நீங்கள் இருந்தால், எப்படி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய தாவா பணிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து, தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுத்து வந்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தால், அடுத்த வார்த்தையை கவனிங்க, உலாஇக்கா சயர்ஹமுஹுல்லாஹ், அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கிறது, அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், பதினுட்டம் இருந்தவன். உலகத்தில் உள்ளவர்களைப் போல் அல்ல, உலகத்தில் சிலர் அல்லது பலர் நம்மை ஏமாற்றுகிறார்களே, அப்படிப்பட்டவர்களைப் போல் அல்ல அவன். அவன் அபிநுட்பம் மிகுந்தவன், அவனுக்கு தெரியும் எதை யாருக்கு எப்போது எப்படி எந்த சூழ்நிலையில் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும், யாருக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும், யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். உண்மையான ஈமான் இருந்தால் சகோதரர்களே, யானை படையாகவே இருந்தாலும் அதை தாக்குவதற்கு ஒரு அபாதில் பரவாயில்லை. உண்மையான ஈமான் நம்முடைய உள்ளத்திலே இருந்தால், அல்லாஹ் விரும்புகிற ஒரு படையாக நாம் இருந்தால், அல்லாஹ்வுடைய திருப்திக்கும் அருளுக்கும் பொருத்தத்திற்கும் உரியவர்களாக நாம் வாழ்ந்தால், யானை படையே நம்மை எதிர்க்க வந்தாலும் சகோதரர்களே, ஒரு சின்ன அபாதில் பரவி போதும். ஆக இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் எது எதுவோ நம்மை காப்பாற்றி விடும் என்று நாம் பகல் கனவு வேண்டும் என்றால் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையான அந்த தீர்வு என்பது, உண்மையான அந்த அருமருந்து என்பது, உண்மையான ஒரே நிவாரணம் என்பது அல்லாஹ்வின் அருள் மட்டும்தான். அந்த அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டும் என்றால் மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், குறிப்பாக தௌஹீத், அகீதா, மன்ஹஜ் என்கிற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உம்மத்தாக நாம் வர வேண்டும். அமல்களில், சாலிஹான அமல்களில் தொடர்ச்சியாக மிகவும் ஈடுபாட்டோடு போட்டி போட்டுக் கொண்டு ஈடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நாம் அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டியதைப் போல தாவாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் தனிமனித வாழ்வில் தூய்மையானவர்களாகவும் ஒழுக்கப்பட்டவர்களாகவும் விவாதத்திலே சேர்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். நல்ல சூழ்நிலையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து பாதிப்பிலும் பயங்கரத்திலும் அச்சத்திலும் கவலையிலும் துக்கத்திலும் துயரத்திலும் துவண்டு போயிருக்கிற நம்முடைய உம்மத்திற்கு அல்லாஹ் விடிவு காலத்தையும் நல்ல சூழ்நிலையும் கொடுத்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று வேண்டி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வஸ்தஃபிருல்லாஹ. وما آتاكم من الرسول இதற்காக சுருக்கமாக சில செய்திகளை பார்த்தோம். குஃபார்கள் சொல்லனா துயரங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான சோதனைகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஆதரவாய் ஆறுதலாய் அறுதலாய் இறக்க இவர்களுக்கு முன்பு வாழ்ந்த எத்தனையோ கூட்டத்தை நான் அடித்திருக்கிறேன். அவர்கள் இவர்களை எல்லாம் விட மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். நூறு பேர் சேர்த்துக் கொண்டு 200 பேர் சேர்த்துக் கொண்டு ஒரு 15 வயது பையனை அடிக்கிற அளவுக்கு தான் இவர்களுடைய நிலைமை. ஆனால் ஒரு காலம் இருந்தது அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்றால் இந்த ஒரு கை போதும் உறுதியான மலைகளையே புதைந்து விடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் கொண்டவர்கள். அவர்களையே நான் அடித்திருக்கிறேன் ஏதேனும் நீங்கள் நல்லுணர்வு பெறுகிறீர்களா? அவர்கள் எல்லாம் மீண்டு வந்து விட்டார்களா? அடுத்து பாருங்கள், அவர்களை சிலரை அடிப்பதற்காக கல்மாரியை அடிப்பதற்காக பூமியில் புதைகுழிகளை ஏற்படுத்தி அவர்களை அடித்திருக்கிறேன். இன்னும் அவர்களை சிலரை அடிப்பதற்காக கடுமையான மழையை பொழிவிக்க வைத்து அதே போன்று வெள்ளத்தை ஏற்படுத்தி அடித்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அழிவு வர வேண்டும் என்று நாடினால் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்திலே வரும். ஓமா கான் அல்லாஹு லியுஸ்லிமஹும் வலக்கின் கானு அன்ஃபுஸஹும் யுஸ்லிமூன். இந்த அழிவுகளை எல்லாம் அல்லாஹ் தருகிறான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரன் அல்ல, அவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதால். அதனால் இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக நிச்சயமாக அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவதற்கு போதுமானவன் என்கிற துவாவை திரும்ப திரும்ப நாம் ஓதுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த காஃபிர்களுக்கு எதிராக இந்த இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுக்கு உதவி செய்வாயாக என்கிற துவாக்களை உள்ளுணர்வோடு ஓதுவோம். நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமைகளை சரியாக நிறைவேற்றுவோம். அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய நல்ல அடியார்களாக வாழ்வோம். அந்த தக்குவா அந்த இறையற்றம் நிச்சயம் நம்மை பாதுகாக்கிற ஒரு பெரும் அருமருந்தாகவும் நம்மை இந்த போராட்ட களத்திலே பாதுகாக்கிற ஆயுதமாகவும் கேடயமாகவும் அது இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட நல்லதோர் வாழ்க்கையை வல்ல ரப் நம் அனைவருக்கும் தந்து நம்முடைய கவலைகளை கஷ்டங்களை இன்னல்களை எல்லாம் போக்கி சுபிட்சமான வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள்வானாக என்று அல்லாஹ்விடத்திலே மீண்டும் துவா கேட்டு இந்த ஜும்மாவின் 2nd